நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
மீண்டும் வணக்கம் தர்மன் சவரிமுத்து.
வணக்கம் சஞ்சயன்.
வீட்டிலே தோட்டம் செய்வது பற்றி முன்னதொரு நிகழ்ச்சியிலே பேசியிருந்தோம். ஆனால் அண்மையிலே மக்வாரி பல்கலைக்கழகம் சிட்னியிலும் மெல்பர்னில் இன்னொரு அமைப்பும் இணைந்து ஒரு ஆராய்ச்சியை நடத்தி அதிலிருந்து ஆஸ்திரேலியாவிலே வீட்டு தோட்டங்களில் உருவாகின்ற காய்கறிகளிலே அதிக அளவில் ஈயம் லெட் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி சற்று விளக்குங்களே.
ஈயம் என்பது உங்களுக்கு தெரியும், இது ஒரு லோக பொருள். இது பல விதமான ரசாயன பொருட்களிலே இந்த ஈயம் கலந்திருக்கிறது. உதாரணமாக உடல் பாதிக்கும் பெயிண்ட், மை, அதாவது சுவர்களுக்கு வெளியே அடிக்கும் பெயிண்ட், வீட்டுக்குள்ளே இருக்கும் சுவர்களுக்கு அடிக்கும் பெயிண்ட் போன்றவற்றில் ஈயம் கலந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது அந்த ஈயம் கலந்த பெயிண்டை விற்பதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய வீடுகள், அதாவது 70ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு பெயிண்ட் செய்யப்பட்ட வீடுகளில் அந்த பெயிண்டில் என்னும் ஈயம் இருக்கிறது. இதே போல முன்பு உங்களுக்கு தெரியும் அன்லெடட் பெட்ரோல் இருந்தது. இப்பொழுது எல்லாம் அன்லெடட் பெட்ரோல் தான் நாங்கள் அடிப்போம். வாகனங்கள் அடிக்கும் பெட்ரோலில் ஈயம் இருந்தது. வாகனத்தினுடைய திறனை, அதாவது அது அந்த பெட்ரோலை பாவிக்கும் திறனை அதிகரிப்பதற்காக ஈயம் கலந்திருந்தார்கள். ஆனால் நினைக்கிறேன் 70ஆம் ஆண்டுகள் 80ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு அந்த வகையான பெட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு இப்பொழுது அன்லெடட், அதாவது ஈயம் இல்லாத பெட்ரோல் தான் பாவிக்கப்படுகிறது. இதனாலே பெட்ரோல் இருந்து வரும் அந்த புகையிலே ஈயம் கலந்திருப்பதும் அளவு குறைந்து கொண்டு போகிறது. இதே போல சில இடங்களில் இயற்கையாக மண்ணிலே ஈயம் ரசாயனம் பொருட்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த வீட்டு தோட்டங்கள் செய்யும் இடங்களை பொறுத்து ஈயத்தின் அளவு கூட குறைய இருக்கலாம். இந்த ஆராய்ச்சி, நீங்கள் சொன்ன ஆராய்ச்சி, சிட்னியில் இருக்கும் மெக்வாரி பல்கலைக்கழகத்தாலும் மெல்பர்ன் இருக்கும் சிஎஸ்ஐஆர்ஓ அந்த விஞ்ஞான நிறுவனத்தாலும் இணைந்து செய்யப்பட்டது நினைக்கிறேன். சிட்னியிலும் சில இடங்களில் இந்த ஈயத்தின் அளவு அதிகமாக இருப்பதாக அந்த ஆய்வுகளை கண்டிருக்கிறார்கள். அதாவது மெரிக்வில் கவுன்சில், லைக்காட் முனிசிபல் கவுன்சில் போன்ற இடங்களில் தான் சிட்னியில் அதிக அளவுக்கு ஈயத்தின் அளவு இருக்கிறது என்று கண்டறிந்துள்ளார்கள்.
சரி, இதை கண்டுபிடித்தது ஒன்று, இரண்டு விடயங்கள். ஒன்று, இப்படியான காய்கறிகளை சாப்பிடுவதனால் ஒருவருக்கு எப்படியான ஆபத்துகள் அல்லது பாதிப்பு ஏற்படலாம். இரண்டாவது, ஒரு சாதாரண மனிதன் இப்படியான காய்கறிகள் அல்லது மண்ணிலே, வீட்டு மண்ணிலே ஈயம் கலந்திருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்?
இரண்டாவது கேள்விக்கு முதல் பதில் சொல்லலாம். எனக்கு நீங்கள் வீட்டு தோட்டம் வைத்திருப்பவர்களானால் உங்களுடைய மண்ணில் ஈயம் இருக்கக்கூடும் என்ற ஒரு ஐயம் அல்லது ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த மண்ணை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளலாம். இந்த ஆய்வை செய்தவர்கள் மெக்வாரி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு வெஜி சேஃப் என்று ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த வெஜி சேஃப் திட்டத்தின் கீழ் நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் பயிர்களை இடும் அந்த மண்ணை, மண்ணின் ஒரு கொண்டத்தை எடுத்து நீங்கள் அவர்களுக்கு அனுப்பினால் அவர்கள் அதில் ரசாயன பரிசோதனை செய்து அதில் எவ்வளவு ஈயம் இருக்கிறது, மனிதர்கள் வீட்டு தோட்டம் செய்யக்கூடிய அளவு இருக்கிறதா அல்லது மிகவும் அதிக அளவாக இருக்கிறதா என்பதை அவர்கள் ஆராய்ந்து சொல்லுவார்கள். ஆகவே அது உங்களுக்கு அதற்குரிய சந்தேகம் அல்லது ஆதங்கம் இருந்தால் அதை செய்து நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்து மண்ணில் இது இருக்கிறதா, வீட்டு தோட்டம் உங்கள் பயிர்களுக்கு உகந்ததா என்பதை கண்டறியலாம். அப்படி பயிர்கள் வீட்டு தோட்டத்தில் நட்டால் அந்த பயிர்கள், முக்கியமாக மரக்கறி வகைகள், இந்த ஈயத்தை தாங்கள் வளரும் பொழுது மண்ணில் இருந்து உள்வாங்கி தங்கள் தாவர பகுதிகளிலே இதை வைத்திருக்கக்கூடும். அப்படியான ஈயத்தால் பாதிக்கப்பட்ட தாவரங்களை உண்ணும் பொழுது அந்த ஈயம் மனித உடலில் இணைந்து பாதிப்புகளை ஏற்படும். ஈயம் என்பது மனித உடலுக்குள் சென்றால் அது வேறு பொருட்கள் போல உடலிலிருந்து கழிக்கப்படுவதில்லை. உடலிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அளவு சேர்ந்து கொள்வோம், அக்யுமுலேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதிகரித்துக் கொண்டு போகும். அப்படி அளவு அதிகரித்துக் கொண்டு போனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் போகும் பொழுது பல விதமான பாதிப்புகள் ஏற்படலாம். நரம்பு தொடர்பான பாதிப்புகள், இரத்த அழுத்தம் தொடர்பான பாதிப்புகள், குழந்தைகளிலே வளர்ச்சி பாதிப்பு, அவர்களுடைய புத்தி கூர்மை தொடர்பான பாதிப்புகள் தோன்றன ஏற்படலாம்.
சரி, இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அதாவது வீட்டு மண்ணிலே ஈயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம். ஆனால் கடைகளிலே, காய்கறி கடைகளிலோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டிலோ வாங்குகின்ற பழங்கள் காய்கறிகளில் ஈயம் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது?
அதை தீர்ப்பது கொஞ்சம் கடினம்தான். என்றால் நீங்கள் கடையிலே வாங்கும் காய்கறி ஒவ்வொரு நாளும் ஒரே இடத்தில் இருந்து வரப்போவதில்லை, வேறு வேறு இடங்களில் இருந்து வரலாம். அந்த காய்கறிகளை நீங்கள் பரிசோதனை செய்வதற்காக அனுப்பி வைக்கலாம். ஆனால் நீங்கள் தினமும் வாங்கும் காய்கறிகளை நீங்கள் பரிசோதனை செய்து உண்ண முடியாது. அநேகமாக விற்பனைக்காக பெரிய அளவிலே மரக்கறி பயிர் செய்யும் ஆட்கள் அந்த தங்களுடைய மண்ணை வந்து பரிசோதனை செய்வார்கள். அரசு திணைக்களங்கள் இருக்கின்றன, மண்ணில் இருக்கும் அசுத்தங்களை பரிசோதனை செய்து அது மனிதர்களுக்கு உகந்ததா இல்லையா என்பதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆகவே பெரிய அளவிலே விற்பனைக்காக செய்யும் மரக்கறிகளிலே இந்த பாதிப்பு இருப்பது குறைவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டு தோட்டங்களிலே நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் கவனமாக இருக்கலாம். விசேஷமாக நீங்கள் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடு, பழைய வீடு, பழைய பெயிண்ட் அடித்துள்ள வீட்டிலே இருந்தால், அல்லது ஒரு பிரதானமான தெருவின் அருகில் ஒரு தெருவில் இருந்து 20 அல்லது 80 மீட்டர் தூரத்தில் இருக்கும் வீட்டில் இருந்தால், அல்லது உங்களுடைய வீடு புதிதாக இருந்தாலும் அந்த வீட்டில் பழைய ஒரு வீடு இருந்து அது அழிக்கப்பட்டு உங்களுடைய புது வீடு கட்டப்பட்டிருந்தால், அந்த பழைய வீட்டிலே அந்த பெயிண்ட் அடிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். மண்ணில் அந்த ஈயம் மண்ணிலே இருக்கும். ஆகவே அப்பளுடைய காணி அப்படியாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்தால் அதை பரிசோதனை செய்து அறிந்து கொள்ளலாம்.
சரி, நாங்கள் காய்கறியை செய்கின்ற மண்ணிலே ஈயம் இருக்கிறதா என்பதை இந்த வெஜி சேஃப் என்ற அமைப்பிடம் அனுப்புவதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சரி, ஆனால் நமது மண்ணிலே ஈயம் போல வேறு என்ன நம்மை பாதிக்கக்கூடிய உலோகங்களோ அல்லது வேறு பதார்த்தங்களோ அல்லது இரசாயன பொருட்களோ இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அது அதை பற்றி யோசிக்க வேண்டுமா?
பலவிதமான இரசாயன பொருட்கள் இருக்கின்றன. ஈயம் என்பது ஒரு உலோகம், அதே போல வேற உலோக பொருட்களும் இருக்கலாம். ஆனால் அவற்றினுடைய அளவுகள், இயற்கையாக இருக்கும் அளவுகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ஈயம் என்பது மனிதர்களுடைய பாவனையால் சூழலிலே அதிக அளவிலே சில சகாப்தங்களுக்கு முன்பு கலந்திருக்கிறது. என்றால் பெயிண்ட் மற்றும் பெட்ரோல் போன்ற பொருட்களினால் இந்த ஈய அசுத்தம் அதிக அளவிலே நடந்திருக்கிறது. இப்பொழுது அது குறைந்து கொண்டு போனாலும் என்ன மண்ணிலே அந்த ஈய மண்ணிலிருந்து அழியாது, மண்ணிலேயே இருக்கும். ஆகவே மண்ணிலே இருந்து வீட்டு தோட்டத்தில் நீங்க செய்யும் பொழுது மரக்கறிகள் கூட அது வரலாம். இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டியது, நாங்கள் விவசாய ரசாயனங்களை பாதிப்போம் வீட்டு தோட்டத்தில். ஏதாவது பூச்சிகள் விலைகளை சாப்பிடாமல் பூச்சி மருந்தடிப்போம், அல்லது களைகள் வராமல் களைகளுக்கு மருந்தடிப்போம், ரவுண்டப் போன்ற இந்த ரசாயன பொருட்களும் பாதிப்பை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும். இவையும் இலகிலே மண்ணிலே இருந்து அழிந்து போகாமல் மண்ணிலே சேர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே இவற்றை பாவிக்கும் அளவுகளையும் வீட்டு தோட்டத்திலே குறைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் இவை மண்ணிலே இருந்து தாவரத்துக்குள்ளே சென்றதுக்கு, நாங்கள் வெளியே இலைகளையோ பழங்களையோ கழுவினாலும் உள்ளுக்கு என்ன இருக்கு என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவற்றையும் பாவிக்கும் அளவுகளை மட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது.
நல்லது. முனைவர் தர்மன் சவரிமுத்து, நமக்காக நேரம் ஒதுக்கி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இதை போன்ற இன்னொரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம்.
ஆமா, நன்றி சந்தியன்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.